இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நண்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு தொடர்ந்து நம்மளுடைய அயலான், அதாவது நேபர். இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வசனம் எழுதியிருக்கிறது, எல்லா காரியமும் நீங்கள் பார்க்கின்ற காரியங்கள், நீங்கள் பார்க்க முடியாத காரியங்கள் நிறையா இருக்குது. அவருள் அவர் மூலியமாக அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. எல்லாம் அவருளுக்கு அடங்கி இருக்கிறது. அவர் நீதியின் தேவனாக இருக்கினால் கூட ஒவ்வொரு ஆத்துமாவும் அவர் நீதியாகவே அவர் நியாயம் தீர்ப்பார். சகோதர சகோதரிகளே, இந்த கட்டளைகளை கொடுத்து பார்க்க போனா, முதல் கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடையும் முழு சிந்தையோடையும் முழு வலிமையோடும் நீ அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது கட்டளை, உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானையும் நீ நேசிப்பாயாக. இந்த கட்டளைகள் அநேக சபைகளில் அவ்வளோவாக சொல்லி கொடுக்கப்படுறது இல்லை. நிறைய காரியத்தில் இன்னைக்கு மும்முரமாக இருக்கின்றாங்க சொல்லி கொடுக்க. ஆனால் இந்த அஸ்திவாரம், இந்த ரெண்டு கட்டளைகள், இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை நீ செய்தால் நீ வாழ்வாய் அப்படின்னார். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இந்த கட்டளைகள் பிரதான கட்டளைகள் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நியாயப்பரமான முழுவதும் இந்த ரெண்டு கட்டளை அடங்கிருச்சு என்று சொல்லிட்டு. இந்த கட்டளை உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்று சொல்லி இந்த கட்டளைகள் அநேக நேரத்தில் அநேக இடத்துல அதைய சொல்லி கொடுக்கறதுக்கு முழுமையாக சொல்லி கொடுக்கப்படல. ஒன்று, அது தொடர்ந்து சொல்லி கொடுக்கப்படலை. அதனால அவங்களோட சிந்தையில் நிறையா பேரோட கிறிஸ்துவோட சிந்தையில் இது இல்லை. யார் இந்த அயலான்? இந்த அயலான் வந்து எல்லாரும், யார் யாருக்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்களோ, யார் யார்கிட்ட நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்களோ, அவங்கவுங்க அயலானாக மாறுறாங்க. அதனால இந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வேறு மதக்காரன், அவன் வர வேறு ஜாதிக்காரன், இவன் வந்து வெளிநாட்டுக்காரன். இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி. இது கிறிஸ்துவங்கள் அல்லாதவங்க இதை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுனா, கிறிஸ்துவங்க அல்லாதவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு வல்லமையை கொடுக்குது. இயேசு கிறிஸ்து நாமம் நமக்கு வல்லமையை கொடுக்குது. ஏன்னா நம்ம இருதயமும் நம் சிந்தையும் இந்த உலகத்தின் காரியத்தை வரிசை கணக்கில் இருந்ததுனால அது வேறுபாடு பார்க்குது. அதனால இதை செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அதை செய்ய முடியாது. கிறிஸ்துவங்கள் மத்தியிலும் கூட அவங்க இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பயன்படுத்தாவிட்டால் அது அவங்களையும் செய்ய முடியாது. அதனால என்ன பார்த்தீங்க, ஒரு சபையில் வந்து இங்கே ஒரு கும்பல் உட்காந்துருக்கும், அங்கே ஒரு கும்பல் உட்காந்துருக்கும். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்று சொன்னார். அப்போ நமக்கு என்ன வல்லமை? இயேசு கிறிஸ்து நாமத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் எடுத்து நம் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளிட வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தின் இருதயமே என் சிந்தையே அந்த மனுஷனை நீ நேசிப்பாயாக என்று சொல்லி. இன்னும் ஒரு அடி மேலே போனா, இன்னும் ஒரு அடி மேலே போறதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் விரோதியும் நேசி. பழைய ஏற்பாடுல இதை செய்ய முடியாது. பழைய ஏற்பாடுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லாக இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னார், உன் விரோதி நேசி என்று சொல்லி. விரோதி நேசி என்று சொல்லிக்கு அந்த வல்லமையும் நம்மளுக்கு கொடுத்தார் சகோதர சகோதரிகளே. அப்படி நம் அயலானே நம்மளை நேசிப்போ, நம் அயலானை நேசிக்காவிட்டா நம்ம வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்துல சொல்கின்றார், இதை போய் செய், அப்போது நீ வாழ்வா என்று சொல்லி. அப்ப நம்ம இந்த காரியத்தை செய்யாவிட்டால் நமக்கு வாழ்வு இல்லை. இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகள் யாவும் அன்பாகவே இருக்கின்றது. ஏன்னா ஆண்டவர் அன்பாகவே இருக்கின்றார். அதனால என்னென்ன காரியம் அன்புக்கு புறம்பா இருக்கிற காரியம், அது இயேசுவுக்கு நிக்க முடியாது. வெறுப்பு, கசப்பு, போராம, இது இயேசுவுக்கு நிக்க முடியாது. அது உள்ளுக்கு நம்ம கடந்து வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக நோய்கள் நமக்கு வரும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையால் நம்மள எல்லாத்தையும் உருவாக்கப்ப கூட, அவருடைய இரக்கத்தாலும் நம்மளை அழைத்து இந்த பூமியில் நம்ம வைக்கப்ப கூட, நம்ம உண்டாக்கப்ப கூட, அவருடைய எப்படி தெரியுமா நம்ம உண்டாக்குனார்? அவருடைய அன்பால் நம்மளை உண்டாக்குனார். அதனால நம்ம உடல்ல இருக்கிற எல்லா காரியம் அவருடைய விருப்பம் நம் அன்பால் மட்டுமே நிரம்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் அன்புக்கு அது மறு உத்தரவு கொடுக்கிறது, அன்புக்கு அது பதில் சொல்கின்றது. அன்புக்கு புறம்பா இருக்கிற எல்லா காரியமே நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை அணுக்களும் அது வெறுக்குது. அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இறுதியாக அது ஏற்றுக்கொண்டுச்சுன்னா வெறுப்பு அன்பு இல்லாத காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியத்தை எல்லாமே எதிர்ப்பா இருக்கிற காரியத்தை நீங்க எடுத்து உங்கள் உடலுக்கு நீங்க கொண்டு வர பார்த்தீங்கன்னா அது உங்க உடலுக்கு அது கெடுதி. அதனால உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்று சொன்ன இந்த கட்டளைகளை விட்டுட்டு நீங்க உங்கள் உள்ளுக்கு வெறுப்பும் கசப்பும் இல்லை அவங்கள பிரித்து பார்த்து இவங்கள பிரித்து பார்த்து அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கெடுதி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கெடுதி. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், அவர் கட்டளைகள் யாவும் என்னன்னா அதிகாரத்துவத்தின் மருந்து சீட்டு அப்படின்னு ஹெப்ரேயர் மொழியில அர்த்தம் கட்டளைகள். அந்த கட்டளைகளை நீங்க எடுத்து செய்யப்ப அது உங்க உடலுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, உங்க ஆத்மா உங்களோட சரீரம் அது நல்லது. அதை நீங்க செய்யாம போனீங்கன்னா அது உங்களுக்கு கெடுதி. பழைய ஏற்பாடுல கட்டளைகள் கொடுத்த போதிலும் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் யாருமே அந்த கட்டளைகளை செய்ய முடியவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்படவில்லை. புதிய ஏற்பாடு நமக்கு பரிசுத்தவான் என்று கூப்பிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையும் நாமத்தையும் கொடுத்தார். அதனால தான் இந்த புதிய ஏற்பாடு நம்மளால் செய்ய முடியும். பழைய ஏற்பாடுகளுக்கு உள்ள ஊழியம் அது மரணத்தின் ஊழியம். அந்த மரணத்தின் ஊழியம் எப்படி மோசே முகத்தில் உள்ள பிரகாசம் நாளுக்கு நாள் அது மங்கி கொண்டு போன இருந்தது போல் அதனால கூட அவன் முகத்துல வந்து அவன் அந்த முக்காடை போட்டிருந்தான். ஆனா அந்த புதிய ஏற்பாடுலோ நம் முக்காடு இல்லாதவங்க, நம்ம முக்காடு போட தேவையில்லை. ஏன்னா இயேசு கிட்ட வரப்ப அந்த முக்காடு எடுக்கப்படுகின்றது. அந்த முக்காடு எடுத்து நம்ம இந்த புதிய ஏற்பாடின் ஜீவன் தரும் ஊழியத்தை செய்கின்றோம். பழைய ஏற்பாடு மரணத்தின் ஊழியம், புதிய ஏற்பாடு ஜீவனை கொடுக்கும் ஊழியம். இதோட மகிமை மரணத்தின் ஊழியத்தின் காட்டிலும் எத்தனையோ மடங்கு, சொல்லி முடியாத மடங்கோடு இன்னும் மகிமை நிறைந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் புதிய ஏற்பாடின் ஊழியக்காரர்கள், ஜீவனை கொடுக்கும் ஊழியத்தை நாங்கள் செய்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் 1 கொரிந்தியர் 8:2 அதில் என்ன எழுதிக்கப்பட்டுனா, ஒருவன் ஒரு காரியத்தை தெரியும் என்று சொன்னானா அவன் தெரியும்படி இன்னும் அவனுக்கு அந்த காரியத்தை தெரியவில்லை. அப்ப நம்ம ஒரு போது நினைச்சு சொல்ல எனக்கு இதெல்லாம் தெரியும், அது எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப சொல்லாதீங்க எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உனக்கு இன்னும் அந்த காரியத்தை தெரியும்படி தெரியல. அதனால ஏன் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர் நினைச்சிருக்காங்க எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும். இல்லை, முத நீங்க என்ன செய்வேன்னா எனக்கு இன்னும் தெரியல, எனக்கு இன்னும் அதை புரியலன்னு சொல்லி தாழ்மைப்படுத்தினாதான் அவங்களுக்கு அந்த காரியத்தை புரியும். இன்னொரு வசனம் என்ன அதுக்கு 2 கொரிந்தியர் 13:5 எழுதியிருக்கின்றது, நீங்க விசுவாசத்துள்ளுக்கு இருக்கிறீங்களோ என்று உங்களே நீங்கள் சோதித்து அறியுங்க, உங்களையே நீங்க பரீட்சித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் என்று அறியலையா நீங்க, உங்களுக்கு தெரியலையா சகோதர சகோதரிகளை நடந்து வச்சு உங்களை சோதித்து பரீட்சித்து பாருங்க, நீங்களே உங்களை சோதித்து பரீட்சித்து பாருங்க, நீங்க கிறிஸ்து உள்ளுக்கு இருக்கிறீங்களா அல்ல, எப்படி அம்பிளிஃபைட் பைபிள்ல எழுதியிருக்கிறது போல் நீங்க ஒரு கள்ள கிறிஸ்துவங்களான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வருது. நீங்க கள்ள கிறிஸ்துவங்களா, உங்களை நீங்க சோதித்து பரீட்சித்து பாருங்க. சகோதர சகோதரி அவர் துன்புறுத்தல் மத்தியில போனார், அவமானத்தின் மத்தியில போனார், துக்கங்களை சுமந்து கொண்டார், எல்லாத்தையும் நமக்காக அவர் சுமந்து கொண்டு தன்னுடைய வல்லமையை கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்தார். அதனால இயேசு கிறிஸ்து இந்த ஒரு கட்டளைகளை நமக்கு கொடுக்கப்ப அதுக்கு தேவையான வல்லமையை கொடுக்காதபடி அவர் சும்மா செய்ய சொல்லல, அவர் மரித்தார், மரித்து பாதாளத்துக்கு போனார். பாதாளத்துல அங்க இருக்கப்ப கூட அவருடைய விசுவாசம் பிதா இனை எழுப்புவார்னு சொல்லி அந்த விசுவாசத்துள்ளுக்கு இருக்கப்ப பிதா அவருடைய விசுவாசத்தை கொண்டு அவர் எழுப்பினார். இந்த விசுவாசத்தின் மேல்தான் நம் விசுவாசம் இருக்கின்றது. நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு கடுகை காட்டு சொன்னார், இப்படி உன் விசுவாசம் அந்த கடுகு அளவுக்கு இருந்தா போதும் என்று சொன்னார். இந்த மலையை பார்த்து பேது சமுத்திரத்துல போய் உழுதுன்னு சொன்னா அது போய் உழுவுன்னு சொன்னார். ஏன் கடுகை காட்டினார், ஏன் தெரியுமா கடுகை காட்டினார், நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய விசுவாசம் அல்ல, நம்மளுடைய விசுவாசம் அந்த இயேசு கிறிஸ்துவோடைய விசுவாசத்துள்ளுக்கு இருக்கின்றது. அந்த இயேசுவோடைய விசுவாசத்துல நம் விசுவாசம் இருக்கப்ப அவருடைய விசுவாசம் தான் நமக்கு செய்கிறது. இல்லாவிட்டால் நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு என்ன அநேக சபையில சொல்றாங்களே, விசுவாசி 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 அப்படின்னு சொல்றாங்களே, எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஏன்னா அவங்க சொந்த விசுவாசத்தை பார்க்கறாங்க. நம் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தின் மேல். அதனால அந்த கடுகளவு போதும். அப்படியே அன்னைக்கு வந்து இந்த புதிய ஏற்பாடு, இந்த புதிய காலத்தில், இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்திருந்தானா, அவர் சொல்லுவார் ஒரு அணுக்கள், அந்த அணுக்கள் தெரியும், அந்த ஆக சின்னதானது, அது பெருசுக்கு விசுவாசம் இருந்தால் போதுன்னு இருப்பார். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க விவசாயம் செய்கிறதுனால கடுகு இருந்தது, கடுகு தான் ஆக சிறிய விதை. அதனால தான் சொல்வார், இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அந்த விசுவாசம் போதும்னாரு. நீ மலையை பார்த்து பேந்து போய் சமுத்திரத்தில் உழுகுனா அது போய் உழுகும் என்று சொன்னார். மிந்தி காலத்துல பாத்தீங்கன்னா குருசேடர் என்று சொல்லி கூட நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சிலுவையை போட்டுட்டு போயிட்டு எத்தனையோ பேரை கொன்னாங்க. இது அவங்க உண்மையில இந்த குருசேடர் இருக்கிறாங்களே, அவங்க கிறிஸ்தவங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து யாரும் கொல்ல சொல்ல மாட்டார். அவங்க இயேசு கிறிஸ்துவோட பேரை பயன்படுத்தி இன்னொரு தேசத்துக்கு போய் அந்த தேசத்தை எடுத்தாங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல. ஆனா அவங்க கிறிஸ்தவங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இதை செய்ய சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இன்னொருத்தனை உயிர் எடுக்க சொல்ல விட மாட்டார். இது அவங்களே செய்தாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி. ரோமர்ல எழுதப்பட்டிருக்கு, நீங்க பொய் மூலியமாக இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு பாவி என்று சொல்லி கூட ஆண்டவர் உங்களை குற்றம் சொல்லுவார். அதனால நீங்க சில நேரத்துல சபையில நீங்க சாட்சி கொடுக்கப்ப அந்த சாட்சியோட சேர்த்து பொய்ய சேர்க்காதீங்க, இல்லாத ஒன்ன சேர்க்காதீங்க. அப்படி நீங்க இல்லாத ஒன்ன நீங்க சேர்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை நீ பயன்படுத்தப்ப பொய்யில பயன்படுத்தினு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களைய பொய்யனாக பார்ப்பார். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கின்றார். அவர் உங்களை நேசிக்கின்றார், என்னை நேசிக்கின்றார். ஆண்டவர் எல்லாத்தையும், இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நேசிக்க சொல்கின்றார். இந்த அடிப்படையை நம் விடக்கூடாது. இந்த அடிப்படையை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, நம் வார்த்தைகள் அன்போடு கலந்து இருக்க வேண்டும். அது வந்து அன்பாக இருக்க வேண்டும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறது இல்லை, நம்மளுடைய வார்த்தைகள் அன்பு கலந்திருக்கட்டும். இது எப்படி உருவாக முடியும்னா, நம் இருதயத்துல இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம் உள்ளத்துல இருக்கப்ப நம் இருதயத்தின் நிறைவால் வாய் பேசுதுன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கு. அப்ப நம்முடைய இருதயம் அன்பால் நிறைந்திருந்தா நம்ம வார்த்தையும் அன்பு கலந்து வரும். அப்ப என்ன செய்ய வேண்டியது? எப்படி அந்த அன்பை பெற்றுக்கொண்டது? பிதா நம்மளை முடிவிலா அன்பால் நேசித்தார் என்று சொல்லி அவரிடத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என் இருதயம் அன்பா நிரம்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே என் சிந்தையே நீ எல்லோரையும் நேசிப்பாய் என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். இந்த ஜெபத்தை நீங்க தொடர்ந்து செய்யப்ப கூட அது என்ன செய்யும்னா உங்கள் இருதயம் மாறும், உங்க சிந்தை மாறும். அது அன்பான வார்த்தையாக இருக்கும். கண்டிப்பு இருந்த போதிலும் அது அன்பாக இருக்கும். நீங்க இந்த அன்பு கூறத்துக்கு நீங்க தீர்மானம் எடுக்கப்ப தேவனுடைய கிருபை வரும், தேவனுடைய வல்லமை வரும், தேவனுடைய அன்பு உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா அவருடைய சித்தம் நம் அன்பு கூற வேண்டும் சொல்லிட்டு. அதனால அவரே நமக்கு அந்த வல்லமையை கொடுப்பார் அன்பு கூறத்துக்கு. சகோதர சகோதரே, இன்னும் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாகனத்தில் ஏறி உட்காரப்ப கூட இந்த ஜபத்தை நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளை, இருளின் ஆவியை, ஆக்சிடென்ட் ஆவியே, மரணத்தின் ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பாலே போன்னு உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னை நான் நேசிப்பது போல் என் அயலானை நேசித்து நான் இந்த வாகனத்தை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்பு உம்மிடத்திலிருந்து வருது என்று சொல்லி கூட இந்த ஒரு ஜபத்தை சொல்லுங்க. ஏன்னா நீங்க இந்த ஜபத்தை நீங்க சொல்லப்ப இயேசு கிறிஸ்து நீங்க வாகனத்தை சாலையில செலுத்தப்ப கூட, ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கப்ப கூட அவர் உங்களுக்கு பிறரை குறித்து அன்பு கூற வைப்பார். ஏன்னா இன்னொருத்தவங்க காடியில போகப்ப கூட நம்ம கண்ணை முடித்து இங்கே அங்கே வெட்டிட்டு போகாதபடி
சனலத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜெயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எமர்ஜென்சி லைன்ல பூந்து போவாங்க. அவங்க என்னத்துக்கு பயப்படுறாங்க? ஓ, போலீஸ் நின்னுக்கு இருந்து ஏதாவது சமான் பண்றான்ட்டு. ஆனால் அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க, உங்களை நீ நேசிப்பது போல் உங்கள் அயலானே நேசிங்க. ஏதாவது ஒரு காரியம் தான் இந்த எமர்ஜென்சி லைனில் உங்கள் காடியை போடப்ப ஆம்புலன்ஸ் போகாதபடி நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா எப்படி? உங்களுடைய ஆத்மாவின் மனவாளன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த எல்லா காரியத்தும் வல்லமையும் கொடுப்பார். உங்களை மாறுறதுக்கு அவரே இதை செய்து முடிப்பார், அவரே இதை செய்து முடிப்பார். நீங்கள் இல்லை, அவர் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். ஆனால் நீ என்ன செய்யணும்ப்ப? எழுதுங்க எந்தெந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அயலானை நேசிக்காதபடி செய்கிறீங்களோ அதை எழுதி ஒன்றொன்றா பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு அந்த வல்லமை கொடுப்பார். உங்கள் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளிடுங்க, நான் எல்லோரையும் நேசிப்பேன், நான் எல்லோரையும் நேசிப்பேன், இந்த மனுஷன் நான் நேசிப்பேன், அந்த மனுஷனை நேசிப்பேன்னு சொல்லி உங்கள் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளிடுங்க. இயேசு கிறிஸ்து அந்த வல்லமை உங்களுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.